வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது, கோடை பருவத்தில் பயிர்களில் ஏற்படும் நோய்களும் அவற்றுக்கு என்னென்ன மேலாண்மை முறைகள் உள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனிவர் செந்தில்வேல் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு நாம் பயன்பெறுவோம், வாருங்கள்.
அன்பார்ந்த விவசாயிகளே, இன்றைய நிகழ்ச்சியில் கோடை பருவத்தில் பயிர்களில் வரும் நோய்களும் அதன் மேலாண்மை முறையும் பற்றி நாம் காணலாம். இப்போது நமது வெயிலின் தாக்கமானது மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இப்போது தானிய பயிர்கள் குறைவாக இருக்கும், காய்கறி பயிர்கள் விவசாயிகள் அதிகமாக சாகுபடி செய்வார்கள். இந்த காய்கறி பயிர்களில் அதிகமாக சாகுபடி செய்யும் பயிரானது தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், வெண்டைக்காய் போன்ற பயிர்கள் இப்பொழுது சாகுபடி அதிகமாக இருக்கும். ஏனால் நம்மளுக்கு காய்கறி பயிர்கள் தானியங்களைப் போல சேமித்து வைத்து சாப்பிடக்கூடிய பொருள் அல்ல. காய்கறி பொருள்கள் இப்போ நம்மளுக்கு அறுவடை செய்த பிறகு ஒரு 4 நாட்கள் அது 7 நாளைக்குள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு 8 நாள் அவ்வளோதான் அதிகபட்சம் வச்சு நாம் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் என்பதால் காய்கறி பயிர்கள் எப்பொழுதும் விவசாயிகள் தங்களது நிலத்தில் சாகுபடி செய்து கொண்டே இருப்பார்கள். இப்பொழுது காய்கறி பயிர்களில் நாம் பெரும்பான்மையாக இந்த வைரஸ் நோய்களை அதிகமாக காணலாம். ஏன் வைரஸ் நோய் அதிகமாக இந்த நேரத்தில் காணப்படுகிறது என்றால், அது வைரஸை பரப்பக்கூடிய சாறு உறிஞ்சி பூச்சிகளின் எண்ணிக்கையானது அந்த காய்கறி பயிர்கள் அதிகமாக இருக்கும். சாறு உறிஞ்சும் பூச்சின்னா என்ன? இப்போ நாம் வந்து இரவு நேரத்தில் மழை காலங்களில் வெயில் போகுது லைட்டு போட்டோம்னா அந்த லைட்டை சுற்றி சில புகையான்கள், சாறு உறிஞ்சும் பூச்சிகள், வெள்ளை ஈக்கள், அசுவினிகள் பரவும். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மழை காலத்தில் மிக அதிகமாக இருக்கும், வெயில் காலத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் ஏன் குறைவாக இருக்குதுன்னா, நம்மளுக்கு என்னென்னா அங்கே புல் பூண்டு செடி கொடி வகைகளெல்லாம் காஞ்சி போச்சு. அப்போ செடி கொடி வகைகள்லாம் காஞ்சி போன பிறகு அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் எண்ணிக்கையானது எல்லாம் எங்கே தேடி போகும்? அங்கே எங்கே பயிர் இருக்குதோ, எங்கே பச்சையாக இருக்குதோ அந்த பச்சையத்தை நோக்கி போகும். அப்படி பச்சையத்தை நோக்கி போகும்போது இப்போது விவசாயிகள் பெரும்பான்மையாக சாகுபடி வயலில் சாகுபடி செய்யும் பயிர்களானது காய்கறி பயிர் தான். அதனால் தான் கோடை காலத்தில் காய்கறி பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கமானது மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இந்த கோடை காலம் முடிஞ்ச பிறகு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோ, மழை பெஞ்சதுன்னா அதுக்கு பிறகு புற்கள், பூண்டுகள், செடிகள், கொடிகள் எல்லாம் வளர ஆரம்பிக்கும். வளர ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு வயலில் இருக்கிற பூச்சி நம்மளுக்கு வந்து பயிர்களில் மட்டும் இருக்காது, மற்ற செடி கொடி புல் பூண்டுகள் எல்லாம் போகும். அப்போது அதனுடைய தாக்கமானது மிகவும் குறைவாக இருக்கும். அதனால் தான் கோடை காலத்தில் வெண்டைக்கு பயிரோ, கத்திரி பயிரோ, மிளகாய் பயிரோ, தக்காளி பயிரோ அதிகமாக சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு உள்ளாகின்றது. இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் உள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கெல்லாம் பார்த்தாலும் இலை வந்து வெளிர் மஞ்சளாக இருக்கும், இலை மேலே வந்து அந்த வெளிர் மஞ்சள் நிறத்தில் தடு சிறுத்து போய் காணப்படும். இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அதிகமாக இருக்கும்னா அதாவது வைரஸ் நோய் அதிகமாக இருக்கும். ஏன் வைரஸ் நோய் அதிகமாகுது? இந்த இப்போ சாறு உறிஞ்சும் பூச்சானது ஒரு நோய் தாக்கப்பட்ட வயலிருந்து சாறு உறிஞ்ச பிறகு இன்னொரு வயலுக்கு ஒரு பயிருக்கோ போகும்போது அந்த சாறானது அந்த வைரஸ் நச்சு உயிரை எடுத்து கொண்டு போய் பரப்புகிறது. ஆதலால் தான் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களில் அதிக வைரஸ் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகிறது. எனவே தான் இந்த கோடைகால பயிர்களில் அதிகமாக இப்போ பூசண சம்பந்தமான இலைப்புள்ளி நோய்கள் வராது. இலைப்புள்ளி நோய் உங்களுக்கு வரணும்னா இலையில் வந்து ஒரு பழுப்பு நிற புள்ளி நோய்கள், பழுப்பு நிற கருகல் நோய்கள் அதெல்லாம் வந்து நம்ம குளிர்காலத்தில் பார்க்கலாம். ஏன்னா அந்த குளிர்காலத்தில் பனி மற்றும் மேகமூட்டமான சூழ்நிலை, மழைகள் அதிகமாக இருக்கப்படும் போது அந்த நேரத்தில் இலை சம்பந்தமான நோய்கள் மிகவும் அதிகமாக இருக்கும், அந்த இலைப்புள்ளி சம்பந்தமான நோய்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த கோடை காலங்களில் காய்கறி பயிர்களில் வைரஸ் சம்பந்தமான நோய்களும் வேர் அழுகல் சம்பந்தமான நோய்களும் அதிகமாக காணப்படும். இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு போன வாரம் திருப்பூர்லேருந்து ஒரு விவசாயி நண்பர் நம்மளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். தொடர்பு கொள்ளும்போது ஒரு 12 மணி அளவில் ஒரு மணி அளவில் ஒரு 3 மாதம் வயதுள்ள ஒரு பப்பாளி செடிக்கு தண்ணி கட்டிக்கிறாரு. அப்படி தண்ணி கட்டும்போது என்ன ஆகி போச்சு, அது மணல் பங்கான இடம், நேரமும் 12 மணி அளவில், ரொம்பவும் மதிய நேரம், பூமியின் சூடு வெப்பமானது மிகவும் அதிகமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் இவர் தண்ணீர் பாசனம் செலுத்தியிருக்கார். அப்படி செலுத்தப்படும் போது என்ன ஆகுனா, அந்த பூமியானது தண்ணீர் பாயும்போது வெப்பம் மிகவும் அதிகமாகி உங்களுக்கு பப்பாளியினுடைய வேர் உங்களுக்கு தெரியும், மிகவும் மிகவும் இலகமான ஒரு மிருதுவான ஒரு வேர் தான் பப்பாளி வேர். அந்த வெப்பநிலை தாங்காத என்ன ஆகும், ஸ்கார்ச்சிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அப்படியே அழுகி போயிடும், அது குப்பிளிச்சிடும். குப்பிளிச்சோன்னா என்னாகும், அந்த இடம் பூரா ஒரு இதில் ஒரு காயம் ஏற்பட்ட போல் அந்த வேர் பகுதியில் காணப்படும். அதுக்கு அடுத்து 12 to 24 மணி நேரத்தில் அந்த பப்பாளி செடி பூரா என்ன ஆகிடுது, நம்மளுக்கு காஞ்சி போயிடுது. அதுக்கு பிறகு அழுவேறு நோய் வந்துடுது. அதனால் தான் இந்த வேர் சம்பந்தமான நோய்களும் மதிய நேரத்தில் நீர் பாய்ச்சும் போது இந்த இளம் காய்கறி செடிகளுக்கு வேர் சம்பந்தமான நோய்களும் வருகிறது. அதுக்கு பிறகு அதிக வறட்சி இருக்கப்படும் போது உங்களுக்கு வறட்சியும் அப்புறம் தண்ணியும் கட்டும்போது வேர் சம்பந்தமான நோய்களின் தாக்கமும் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த சூடு வெப்பநிலை, பூமியில் உள்ள வெப்பநிலை தாங்கிறதுக்கே நம்மளால் போயிட்டு 2 மணிக்கு இந்த நேரத்தில் செருப்பு இல்லாமல் ஒரு காலனி இல்லாமல் நம்மளால் நிற்க முடியுமா வெளியில், சாதாரண ஒரு மண்வெளியில் கூட நிற்க முடியாது. சிமெண்ட் தரையை விட்டுருங்க, ரோடு தாரோடு விட்டுருங்க, ஒரு சாதாரண மண்வெளியில் கூட நம்மளால் போய் 30 வயசு உள்ள நண்பரோ 50 வயசு உள்ள நண்பரோ நிற்க முடியாது. அப்போ ஒரு சின்ன வேர் நிற்கிதுன்னா நம்ம அதனுடைய தட்பவெப்பநிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நிலத்தில் எவ்வளோ பூமியின் வெப்பம் அதிகமாக இருக்கும், அப்போ அந்த நேரத்தில் அந்த வேருக்கு நம்ம எவ்வாறு நீர் பாய்ச்ச வேண்டும், எவ்வாறு உரமிட வேண்டும் என்பதை மிகவும் கவனமாக கொள்ள வேண்டும். எப்பயுமே இந்த வெயில் காலத்தில் விவசாயிகளுக்கு என்னுடைய அனுபவ ரீதியாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஒன்று காலையில் 8 to 10 மணிக்குள்ளே நீர் பாய்ச்சணும். அப்படி இல்லை சாயந்தரம் 4 to 5 மணிக்கு மேலே நீர் பாய்ச்சினிங்கன்னா உங்களுக்கு அந்த பயிர் வேர் சம்பந்தமான நோய்களும் மிகவும் குறைவு. என்ன சார் இது நீர் பாய்ச்சறதுக்கும் இந்த வேர் சம்பந்தமான நோய்களுக்கும் கோடை காலத்தில் மட்டும் என்ன வரும்னா, முன்பு சொன்னது போல தான் அந்த மதிய நேரத்தில் நீர் பாய்ச்சும் போது அந்த வெப்பநிலையானது மிகவும் அக்ரவேட்டான வேகமாகும். வேகமாகும் போது அந்த சுடு தனியானது அந்த வேரினுடைய தோற்பகுதியானது ஒரு வகையான தாக்குதலுக்கு, ஒரு காயத்திற்கு உட்படுகிறது. அப்போது வேர்கள் மிகவும் மிருதுவான வேர்கள், பப்பாளி போல வேர்கள் இருந்தால் தாக்கு பிடிக்காமல் வேர் சம்பந்தமான நோய்கள் வரும். இப்போ இங்கே காய்கறி பயிர்களை நம்ம கோடை காலத்தில் பார்த்தோம்னா பெரும்பான்மையான பயிர்களுக்கு வைரஸ் நோய் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. இப்போ எடுத்துக்காட்டாக தக்காளி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி என்றைக்குமே வந்து நம்ம குளிர்காலங்களில் சாகுபடி செய்யும் போது இலைகள் மிகவும் ஒரு நல்ல ஷேப்புன்னு சொன்னால் வடிவம், நல்ல வடிவத்திலையும் நல்ல வளர்ச்சியும் தக்காளியானது மிகவும் பார்ப்பதற்கு பயிர் வந்து ஒரு வளர்ச்சி, நல்ல வளர்ச்சியோட ஆரோக்கியத்தோடு இருக்கும். இதே வெயில் காலத்தில் நம்ம தக்காளி எடுத்து பயிர் பண்ணி பாருங்கள், இலைகள் பூரா சிறுத்து போய் இலைகள் பூரா கிண்ணம் போல் கப்பு போல் உள்ள சுருண்டு உங்களுக்கு இலைகள் தடிமனாகி கணுக்கள் சிறுத்து பூக்கள் சரியாக பூக்காமல் இலைகள் 4-5 இலைகள் சேர்ந்து கொத்து கொத்தாக காணப்படும். அதுக்கு வந்து காரணம் வந்து வைரஸ் நோய். 2 வகையான வைரஸ் நோயானது இந்த தக்காளியில் காணப்படும். ஒன்று வந்து அந்த தக்காளி இலை சுருட்டு வைரஸ் நோய், அந்த இலையை பூரா சுருட்டி இலை சிறுத்து போய் பூக்கள் பூக்காமல் உங்களுக்கு வந்து அந்த வைரஸ் நோய் காணப்படும். இன்னொன்று வந்து புள்ளி வாடல் வைரஸ் நோய். இந்த புள்ளி வாடல் வைரஸ் நோய் வந்தால் தக்காளி மேலே நீங்கள் பார்க்கலாம், வளைய வளையமாக சிறுத்து போய் காணப்படும். அந்த தக்காளியில் வைரஸாலான புள்ளிகள் மிகவும் அதிகமாக இருந்து அந்த வைரஸ் வந்து தக்காளியை இலையை வந்து காய வச்சிடும், கருகிடும். கருகின பிறகு உங்களுக்கு என்னாகும், தக்காளியில் உள்ள இலைகள் எல்லாம் மிகவும் சிறுத்து போய் சுருங்கி போய் அந்த கிண்ண வடிவமாகி அப்புறம் தடித்து நரம்புகள் தடிமனாகி அதனுடைய இயல்பு சில நேரத்துங்களில் மஞ்சளும் பச்சளும் கலந்த மாரி தேமல் நோய் போல் வந்து உங்களுக்கு சரியான காப்பு பிடிக்காது. பொதுவாக வைரஸ் நோய் எந்த ஒரு உயிரினத்துக்கு தாக்கப்பட்டாலும் வளர்ச்சி குறையும். எடுத்துக்காட்டாக இப்போ நம்ம கொரோனா வைரஸை பார்த்து நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதை நம்ம எடுத்துக்கணும். அதே போல் தான் அம்மன் நோயாக இருந்தாலும் சரி, பெரியம்மன் நோய், சின்னம்மன் நோய், எந்த வகையான வைரஸ் நோய் வந்தாலும் மிகவும் நம்ம வந்து கவனத்துடன் கையாள வேண்டும். வைரஸுக்கு மருந்தே கிடையாது. வைரஸுக்கு என்ன உண்டு, எதிர்ப்பு சக்தி தான் உண்டு, தடுப்பூசி தான் உண்டு. அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பயிரையோ இல்லை கால்நடையாக ஆந்த்ராக்ஸ்ன்ற வைரஸ் இருக்குது, அதே போல் வராமல் தடுத்து கொள்ள வேண்டும். அப்போ பயிரினுடைய ஆரோக்கியம் தான் நம்மளுக்கு முக்கியம். பயிரின் ஆரோக்கியத்துக்கு நம்ம என்ன செலுத்தணும், இப்போ வந்துருச்சு சார் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த புள்ளி வாடல் நோயானதும் இலை சுருட்டல் நோயும் வந்துருச்சு, வந்த பிறகு என்ன என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். எப்பயுமே இந்த வைரஸ் வந்து பூச்சிகளால் தான் பரவும். இது த்ரிப்ஸ்ன்ற ஒரு பூச்சி இருக்குது, அந்த பூச்சி தான் வந்து இந்த வைரஸ் எல்லாம் பரப்புது. அப்போ இந்த த்ரிப்ஸ் வந்து ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சி. நான் முன்பு சொன்னது போல் ஏன் கோடை காலத்தில் வந்து வைரஸ் நோயின் தீவிரம் அதிகமாக இருக்குது என்று கேட்டுக்கொண்டால், அந்த சாறு உறிஞ்சும் பூச்சி எண்ணிக்கையானது மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா சாதாரண சமவெளியில் உங்களுக்கு புல் பூண்டு செடி கொடி மற்ற வகை உயிரினங்கள் கிடையாது. அப்போ எல்லா பூச்சியும் சாறு உறிஞ்சும் பூச்சி எங்கே போவோம், எங்கே பச்சையாக இருக்குதோ அங்கே தான் போவோம். அப்போ நம்ம வெண்டைக்காய் போட்டிருப்போம், கத்திரிக்காய் போட்டிருப்போம், தக்காளி போட்டிருப்போம், அதில் தான் வந்து உட்காந்து சாறு உறிஞ்சிட்ருக்குது. அதனால் இந்த சாறு உறிஞ்சும் பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நாம் வந்து ஒரு மருந்து தெளிக்கணும். என்ன மருந்து தெளிக்கலாம்? விவசாயிகள் எடுத்த உடனே பூச்சிக்கொல்லிக்கு போகக்கூடாது. எடுத்த உடனே இந்த பூச்சிக்கொல்லி அது மதியான நேரத்தில் தெளிக்கிறாங்க. பூச்சிக்கொல்லியே ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்தது. அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த பொருளையும் போய் மதியானம் 11 மணிக்கு 12 மணிக்கு தெளித்தோம்னா எப்படி இருக்கும்? அந்த இலைக்கு எரியும். அந்த இலையில் உள்ள செல்லுகள் திசுக்கள் வந்து மிகவும் கஷ்டப்படும். அதனால் நான் மிகவும் ஒரு நல்ல மாதிரியான வேப்பங்கொட்டைச்சாறு மிகவும் மிகவும் உகந்தது. வேப்பங்கொட்டைச்சாறு 5% வேப்பங்கொட்டைச்சாறு, 5% வேப்பங்கொட்டைச்சாறு எவ்வாறு உண்மையிலே விவசாயிகள் நீங்கள் நல்ல விவசாயம் பண்ணணும்னா, நிறையா இயற்கை விவசாயங்கள் பற்றி படிச்சிருப்பீங்க, நான் சொல்ல தேவையில்லை. அதாவது ஒரு மாடும் ஒரு 4 வேப்ப மரமும் இருந்தால் போதும். ஒரு விவசாயி மருந்தே வெளியே வாங்க தேவையில்லை, 70% மருந்து வாங்கவே தேவையில்லை. இது ரெண்டுத்திலையுமே அவர் சாகுபடி செஞ்சுக்கலாம். இந்த வேப்பங்கொட்டைச்சாறு எப்படி தயாரிக்கிறது 5% அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 லிட்டர் தண்ணிக்கு 5 கிலோ வேப்பங்கொட்டை வேணும். அப்போ 100 லிட்டர் தண்ணியில் 5 கிலோ கரைக்க போகிறோமா? அப்படி கிடையாது. ஒரு 25 லிட்டர் தண்ணி ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் எடுத்துங்க. ஒரு 5 கிலோ வேப்பங்கொட்டையை ஒரு உரலில் வச்சோ ஒரு இதில் வச்சு நல்லா இடித்து மாவாக்கிங்க. மாவாக்கி அதை ஊற வச்சுருங்க. அவ்வாறு ஊற வைக்கும்போது உங்களுக்கு ஒரு 2 நாள் கலக்கி விடுங்க. அந்த வேப்பங்கொட்டையில் உள்ள அசாடிராக்டின்ற ஒரு ரசாயனமானது, இயற்கை ரசாயனமானது, அந்த மருந்தானது அந்த தண்ணியில் பூரா நம்மளுக்கு கரைஞ்சி வந்துடும். அப்படி கரைஞ்சி வந்த பிறகு இப்போ 20 லிட்டர் தண்ணியில் அந்த 5 கிலோ வேப்பங்கொட்டை தூளை கரைச்ச பிறகு 2 நாள் நல்லா கலக்கி விட்டு அப்படியே ஒரு வேஷ்டியால் காடாக்கு துணியால் நல்லா இருத்துட்டு அது கூட 80 லிட்டர் தண்ணி கலந்து அடிங்க. அட்டகாசமாக கேட்கும். உங்களுக்கு ஒரு 8 நாள்லேருந்து 10 நாளைக்கு சாறு உறிஞ்சும் பூச்சியே வராது. ரெண்டாவது, வேப்பங்கொட்டை சாறுல இருக்கிற சில நுண்ணூட்ட சத்துக்களும் அந்த பயிருக்கு ஊட்டமாகவும் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், வேப்ப எண்ணெய் வேணான்னு சொல்லுவேன். எப்பயுமே வெயில் காலத்தில் எண்ணெய் சம்பந்தமான பொருட்களை பயிர்களில் தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா ஏற்கனவே வெயில் அடிக்குது. அந்த வெயில் அடிக்கும் நேரத்தில் போயிட்டு ஒரு எண்ணெய் அதை மேலே ஊற்றினோம்னா அந்த பயிர் ஒளிச்சேர்க்கையானது மிகவும் சரியாக நடக்காது. வேப்பங்கட்டைச்சாறுனா தண்ணியில் கரைஞ்சது ரசாயனம், அது வந்து பயிரோட பயிரை ஒட்டிட்டு நம்மளுக்கு சாறு உறிஞ்சும் பூச்சிகளை மிகவும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வரும். இது வந்து தக்காளியில் இருக்கின்ற புள்ளிவாடல் நோய் மற்றும் தக்காளி இலை சுருட்டு நோய் இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு வேப்பங்கொட்டைச்சாறே போதும். வேப்பங்கொட்டைச்சாறுலாம் வேறு என்ன சார் பண்ணலாம்? நீம் ஆயில் இருக்குது, நம்மளுக்கு 3% நீம் ஆயில் இருக்குது, அதை வாங்கி எடுத்து 1 லிட்டருக்கு 3 மில்லியிலேருந்து 4 மில்லி கலந்து அதை தெளிக்கலாம். ஆனால் வேப்ப எண்ணெய் தெளிக்கும்போது மற்ற எந்த ஒரு பூசணக்கொல்லியோ பூச்சிக்கொல்லியோ கலக்கக்கூடாது. ஏன்னா வேப்பங்கொட்டைச்சாறு தனியாக தான், வேப்பங்கொட்டை எண்ணெய் தனியாக தான் தெளிக்கணும். வேப்பங்கொட்டைச்சாறு கலக்கலாமா சார்? அதையும் கலக்கக்கூடாது. வேப்பங்கொட்டைச்சாறு இயற்கையாக எடுத்து இயற்கையாக தெளிங்க. வேப்ப எண்ணெயும் தனியாக தான் தெளிக்கணும், அது கூட வேறு எதுவுமே கலந்தக்கூடாது. இந்த நேரத்தில் இந்த வைரஸ் வரும்போது பயிர்களுக்கு சரியான அளவு ஊட்டம் கொடுக்கணும். நீங்கள் சரியான அளவு ஊட்டம் விவசாயிகளே நான் சொல்லுவது என்னென்னா, ஒரு மரத்தை எடுத்து நம்ம 2 கையால் அணைக்கிற மரமாக இருந்தால் 2 கை அளவுக்கு உரம் போடணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்டு இருந்ததுன்னா ஒரு சேர அளவு நம்மளுக்கு தேவையான அந்த 17 காம்ப்ளெக்ஸு, 20 15 காம்ப்ளெக்ஸ், நிறையா காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அப்படி சுற்றி போட்டு இன்னொன்று சொல்லுவேன், வெயில் காலத்தில் உரம் போடுறதுங்கன்னா சாயந்தர நேரத்தில் தண்ணி கட்டுங்க. சாயந்தர நேரம் உரம் போட்டு ஏன்னா வெயில் நேரத்தில் உரத்தோடு சேர்ந்த தண்ணியும் பாய்ஞ்சுன்னா அந்த வேர் பகுதியானது மிகவும் உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். அதனால தான் ஒன்று காலையில் இல்லை சாயந்தர நேரத்தில் நீர் பாய்ச்சது மிகவும் உகந்தது. அதே அடுத்து மிளகாயை பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து மிளகாயில் தேமல் நோய், அதாவது மஞ்சள் தேமல் நோயும் மிக அதிகமாக வரும். அதுக்கடுத்து இலை சுருட்டு நோய், அந்த இலை சுருட்டு நோய் ஆனால் இலையின் விளிம்புகள் உள்நோக்கி வளைஞ்சி ஒரு கர்லிங் சொல்லுவாங்க இங்கிலீஷில், கிண்ணம் போல் காணப்படும். எல்லா இலையும் சிறுத்து போயிடும், அதனுடைய கணுக்களும் சிறுத்து போயிடும். இப்போ இலை வந்து அதனுடைய பரப்பளவு குறைஞ்சி போயிடும். அப்புறம் இலையினுடைய நரம்பு அந்த மைய நரம்புலேருந்து இது பக்க நரம்புகள் எல்லாமே தடித்து போய் ரொம்ப சின்னதாகி பூக்களின் எண்ணிக்கையானது மிகவும் குறையும். எப்பயுமே ஒரு பயிரானது வைரஸால் தாக்கப்பட்டால் அதற்கு நல்ல மகசூல் கொடுக்காது. அதனால தான் அது மின்பு கூறியது போல் அது மனிதனாக இருக்கட்டும், கால்நடையாக இருக்கட்டும், பயிராக இருக்கட்டும், வைரஸுக்கு மருந்து கிடையாது. நோ வைரிசைடு இந்த வேர்ல்டு. வைரஸை நம்ம தடுப்பூசி கொண்டு தடுக்க தான் முடியும். இப்போ இந்த வந்து கொரோனா ரெண்டாவது ஆளாக வருதுன்னு ஒரு பயம் வருது நம்மளுக்கு. அது வராமல் தான் நம்ம தடுக்க முடியும். வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ரெஸ்ட் எடுத்து சாப்பாடு தான் சாப்பிட சொல்லுவாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்க, நல்ல புரதமாக சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு நல்ல உணவு வேணும், நிறையா தண்ணி குடிங்க, அப்படின்னா தான் எதிர்ப்பு சக்தி வரும். அதே போல் தான் பயிருக்கும், பயிருக்கு நல்ல ஒரு உணவோட்டம் கொடுங்க, நல்லா எரு வச்சு கொடுங்க. ரெண்டாவது இயற்கை உரங்களை, இது பாஸ்போ பாக்டீரியா, அது அசோபாசு, அப்புறம் இது ட்ரைகோடர்மா, அப்புறம் பெசில செப்டலிஸ், இதே போல் இயற்கை சம்பந்தமான உரங்களை வேரில் இடும்படும்போது அந்த நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகமாகும்போது அதுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். நல்ல வளர்ச்சி கொடுக்கும்போது நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும்போது எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். நாம் எப்படி தயிர் குடிக்கிறோமோ அதே போல் தான் பயிர்களுக்கு அந்த இயற்கை உயிர் உரங்களும் உயிரியல் காரணிகளும் மிகவும் உகந்தது பயிருக்கு. ஆகவே இந்த இயற்கை உயிர் உரங்கள், இயற்கை உயிர் காரணிகள் ஆகிய ட்ரைகோடர்மா விரிடி, அந்த பேசில செப்டலிஸ் போன்றவையும் பயன்படுத்தப்படும் போது எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் போது இந்த வைரஸ் சம்பந்தமான மிளகாயாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், வைரஸ் சம்பந்தமான நோய்களும் குறைய வாய்ப்பு இருக்குது. எதிர்ப்பு சக்தி தான் ஒரே மருந்து. வைரஸை பொறுத்தவரையிலையும் நச்சுயிரி நோயை பொறுத்தவரையிலையும் மிகவும் ஒரு சிறந்த மருந்து எதுக்குன்னா அந்த இதுதான், எதிர்ப்பு சக்தி தான். இதில் கூட நான் விவசாயிகளுக்கு சொல்லுவேன், நான் அந்த 20% மாட்டுச்சாண கரைசல், 100 லிட்டர் தண்ணியில் 20 கிலோ மாட்டு சாணத்தை நல்லா கரைச்சி ஒரு 5-6 நாளைக்கு விட்டுருங்க. விட்ட பிறகு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா இருத்துட்டு அது பிறகு சாய்ந்த நேரத்தில் தெரியுங்க. அந்த மாட்டு சாணத்தில் இருக்கிற நுண்ணுயிரிகள் போல் எந்த ஒரு நுண்ணுயிரியும் ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்காது. அதனால தான் நம்ம காலையில் அந்த நம்ம தொண்டு தொட்டு காலங்களில் வாசலில் சாணி போடுறது. ஏன்னா அதில் மெத்தனோஜெனிக் பாக்டீரியா இருக்குது. அந்த சாணத்தில் வந்து ஒரு மற்ற எதிர் நுண்ணுயிரில் அழிக்கக்கூடிய தன்மைகளை, நச்சு பொருள்களை உற்பத்தி பண்ணி, இயற்கை நச்சு பொருள் உற்பத்தி பண்ணி எதிர் உயிரில் அழிக்கக்கூடிய சக்தி மாட்டு சாணத்துக்கு உண்டு. அதனால தான் நம்ம வீட்டுக்கு ஒரு மாடு வளர்த்தோம்னாவே பாதி மருந்து நமக்கு எதுலேருந்து கிடைக்கும், மாட்டு சாணத்தில் இருந்தோம். அந்த கோமியமும் ஒரு நல்ல கோமியம். இதோட விவசாயிகிட்ட சொல்லுவேன், ஒரு 5 லிட்டர் ஒரு 10 லிட்டர் கோமியம் இருக்குதுன்னா அதை பிடிச்சி ஒரு 2 நாள் வச்சிடணும், உடனே தெளிக்கக்கூடாது. அந்த சூடு குறையணும். சூடு குறைஞ்ச பிறகு அந்த 10 லிட்டர் சோனி கோமியத்தை கூட ஒரு 90 லிட்டர் தண்ணி கலந்து தெளிச்சோம்னா அதை விட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு யூரியா எதுவுமே கிடையாது. யூரின், கவு யூரின் சொல்கிறாங்க. யூரின்னா என்ன? யூரியா. நம்ம யூரியா வந்து எங்கே இருக்குது? காசுக்கு வாங்குகிறோம். யூரியாவில் யூரின், யூரினில் என்ன இருக்குது? யூரியா தான் இருக்குது. இது இயற்கை யூரியா, இது கெமிக்கல் கிடையாது. இதெல்லாம் பயன்படுத்தினா மாட்டுக்கோமி மிகவும் சிறந்த ஒரு உணவோட்டம், நல்லா பச்சை கட்டும் இலை உங்களுக்கு. அது வேரில் ஊற்றுனீங்கனாலும் இன்னும் நல்லா எடுத்துக்கும் பயிர். அதனால் சாணக்கரைசல், 20% சாணக்கரைசலானது இந்த வைரஸ் நோய்க்கு மிகவும் எடுத்து நல்ல சிறப்பான கண்ட்ரோல், இது தடுப்பு முறை கொடுக்கும். அதுக்கடுத்து இந்த வேப்பம் கொட்டைச்சாறு, இதுவும் மிகவும் ஒரு நல்ல தடுப்பு முறை கொடுக்கும். வேப்பம் புண்ணாக்கு சாறு, அது 10% கொடுக்கலாம். 100 லிட்டர் தண்ணியில் 10 கிலோ வேப்பம் புண்ணாக்கு நல்லா கரைச்சி ஒரு 2 நாள் வச்சுருந்து அதனுடைய வேதிப்பொருள்கள் எல்லாம் நல்லா தண்ணியில் கரைஞ்ச பிறகு அதை இருத்து திரும்ப அடித்தோம்னா நல்ல ஒரு சத்து கொடுக்கும். ஏன்னா வேப்பம் புண்ணாக்கில் சில நுண்ணூட்டு சத்துக்கள் இருக்கும், சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு மகசூல் கொடுக்கக்கூடிய, ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய பொருளாகவும் இருக்கும். இந்த வேப்பம் புண்ணாக்கில் கசப்புத்தன்மை இருக்கிறதால பூச்சியும் வராது. இந்த வேப்பம் புண்ணாக்கில் இருக்கிற சக்தியும் நுண்ணூட்டு சத்துக்களும் இந்த இலையானது எடுத்துக்கொள்ளும் உங்களுக்கு. அதுக்கடுத்து முக்கியமான பயிர் கத்திரி. இந்த கத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிற்றிலை நோயின்னு ஒன்று வரும். ஏழா அதை சிற்றிலை நோயினா அந்த பூ வந்து இலையாக மாறிடும். அது சிற்றிலை நோயின்னு சொல்லுவோம். அதை பூ நல்லா செடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நல்லா உங்களுக்கு கத்திரிக்காய் இலை தெரியும், நல்லா படர்ந்து விழுந்து ஒரு கை அளவுக்கு இருக்கும். திடீர்னு என்னாகும், ஒரு 4-5 நல்ல இலைக்கு பிறகு அந்த பூ வரக்கூடிய கொத்தானது உங்களை இலையாக மாறி பூவே வைக்காது. அதான் வந்து சிற்றிதழ் நோய். அது வந்து பைட்டோபிளாஸ்மா நோயின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அதுவும் உங்களுக்கு எப்போ வரும்னா இந்த வெயில் காலத்தில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் எண்ணிக்கை அதிகமாகும் போது இது வரும். ஏன்னா இந்த நோய் வந்தது என்றால் ஒரு காய் கூட கத்திரிக்காய் வைக்காது செடிகளை. அதை பார்த்தோன்னே பிடிங்க கிடாச்சிருங்க. ஏன்னா அந்த நோய் வந்தால் அதுலேருந்து மற்ற செடிக்கு பரவிட்டே இருக்கும். இது எஸ்பெஷலி ஹைப்ரிட் கத்திரிக்காயில் அதிகமாக உங்களுக்கு வந்துகிட்ருக்குது. நாட்டு ரகத்தில் கொஞ்சம் குறவாக இருக்குது. அதனால் விவசாயிகள் கத்திரிக்காய் போகிறவர்களையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் ஹைப்ரிட் போனீங்கன்னா தப்பு கிடையாது, மகசூல் நல்லாயிருக்கும், அது சந்தை ஒரு நல்ல ஒரு சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஹைப்ரிட் காய் கொஞ்சம் நல்ல பளபளப்புனா இருக்கும், அது தப்பு இல்லை. ஆனால் அந்த சிற்றிதழ் நோய்க்கு மிகவும் அது தாங்க இது எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ஹைப்ரிடுக்கு. ஆனால் அது வராமல் பார்த்துக்கிறதுக்கு இதே போல் இயற்கை சார்ந்த பொருள்களை நீங்கள் தெளித்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி கிடச்சி கொஞ்சம் குறையும். ஓகே, இந்த சிற்றிதழ் நோயானது நமது விரிஞ்சிபுரம் ஒன்று, விரிஞ்சிபுரம் ரெண்டு கத்திரிக்காய், முள் கத்திரி, இது நம்ம பெரியகுளம் கத்திரிக்காய், கோயம்புத்தூர் கத்திரி, இதெல்லாம் வந்துவே கொஞ்சம் நல்லா எதிர்ப்பு சக்தி இருக்கின்றது. இந்த நாட்டு கத்திரி பயன்படுத்தப்படும் போது உங்களுக்கு சிற்றித நோயானது தாக்கம் மிகவும் குறைவாக இருக்கணும். சரி, வந்துட்ட பிறகு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்போயாவது ஒன்று ரெண்டு நூறு செடிக்கு ரெண்டு செடி மூணு செடி பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த செடியை உடனே பிடிங்கி எடுத்துவிட்டு அந்த வேப்பங்கொட்டை சாரோ இல்லது வந்து வேப்பம் புண்ணாக்கு சாரோ இல்லை வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணக்கூடிய அந்த பெசில சப்டிலிஸ் பண்ணுற லிக்யூடு, அப்புறம் வந்து இதை ட்ரைகோடரமா விரடிய மண் இதில் எருவில் கலந்து அந்த வேர்பகுதியில் இடுதல், இதை போன்ற கொஞ்சம் கொடுத்தோம்னா எதிர்ப்பு சக்தியானது உங்களுக்கு உண்டு பண்ணும். மிகவும் சாறு உறிஞ்சும் பூச்சி அதிகமாக இருக்குதா, அப்போ அந்த நேரத்தில் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தெரியுங்க. இது டைமத்தையோட் ரோகான்னு ஒரு மருந்து இருக்குது, ரெண்டு மில்லி ஒரு லிட்டர் இருக்குது. சாயந்தர நேரத்தை தெரியுங்க, மருந்து தெளிக்கப்படும் போது சாயந்தர நேரத்தில் தெளித்தீங்க என்றால் இந்த வைரஸ் நோய் தாக்கமானது இந்த கோடை காலங்களில் நம்ம பயிர்களிலிருந்து பாதுகாக்கலாம். எனவே தான் இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் தான் இந்த காய்கறி பயிர்களில் எனக்கு வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நரம்பு போல் காணப்படும், காயும் மஞ்சள் ஆகிடும். அது வந்துச்சுன்னா அப்படியே மகசூல் குறைஞ்சி போயிடும், காயினுடைய சைஸு இது செறுத்து போயிடும். அது வந்து வெளிர் மஞ்சள் நரம்பு நோய்னு சொல்லுவோம் நம்ம, அந்த நோய் வராமல் இருக்கணும். அது வந்து பரப்புற அந்த இது சாறு உறிஞ்சும் பூச்சானது ஆரம்பத்துலேருந்தே நம்ம கட்டுப்படுத்திட்டு வரணும். அதனால் இயற்கை சார்ந்த பொருள்களை நம்ம தெளிக்கப்படும் போது அந்த பூச்சிகளானது பயிர்களில் வந்து உட்காராமல் அது மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் வேப்பங்கோட்டை சாறு நீங்கள் வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை தெளிங்க. ரொம்பவும் எளிமையாக மிகவும் குறைவான அந்த ஒரு மருந்து நான் என்ன சொல்லுவேன்னா வேப்பங்கோட்டை சாறை சொல்லுவேன் விவசாயிகளே, இதையெல்லாம் பயன்படுத்தி இந்த கோடை காலங்களில் காய்கறி பயிர்கள் வரும் அந்த நச்சுயிரி நோய் வைரஸ் நோய்களை சிறந்த முறையில் மேலாண்மை பண்ணி தேவையில்லாத மருந்துகள் தெளிக்க வேணாம். வைரஸுக்கு வந்து நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா நாலு மருந்து அஞ்சு மருந்து கொடுப்பாங்க, ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவாகும், தேவையில்லை உங்களுக்கு. வைரம் காய்கறி பயிர்களை பொறுத்தவரையிலையும் இந்த நீரில் கரையும் உரங்களோட நீங்கள் வந்து மண் இதில் சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் செலுத்துங்க, இல்லையா ஒரு சேர சேர சுற்றி போட்டுட்டு கொஞ்சம் இதில் வாட்டர் சாலிபிள் ஃபர்டிலைசர் இருக்குது போட்டு தண்ணி விடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பசிக்க பசிக்க கொடுத்தோம்னா தான் அந்த பயிர் எழுந்திருக்கும். ஒரேடியாக கொடுத்தோம்னா களைகள் தான் வளரும் உங்களுக்கு. ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, பாஞ்சு நாள், ஒரு இருபது நாளைக்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊட்டங்கள் உரங்களாக இருக்கட்டும் எருகளாக கொடுக்கப்படும் போது பயிரின் வளர்ச்சியானது மிகவும் அதிகமாக நல்ல சிறப்பாக காணப்படும். இந்த வைரஸ் நோய் பொறுத்தவரையிலையும் பயிருக்கு தேவையான ஊட்டத்தை கொடுக்க வேண்டும், அந்த சாறு உறிஞ்சும் பூச்சி வராமல் தடுக்கப்பட வேண்டும். மிகவும் நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சி கொடுத்தோம்னாவே இந்த காய்கறி பயிர்களில் வைரஸ் வராமல் நம்ம தடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை கோடை பருவத்தில் பயிர்களில் ஏற்படும் நோய்கள் என்னென்ன, அவற்றுக்கு என்னென்ன மேலாண்மை முறைகளை கையாளலாம் என்று முனைவர் செந்தில்வேல் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.